நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கடும் நிதி நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கும் இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் கடனுதவி வழங்கியுள்ளதை அடுத்து இலங்கை ரூபாய்க்கு எதிரான டாலரின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளமை நாம் அறிந்த செய்தி. டாலரின் பெறுமதி மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதா என்பது தொடர்பிலும் இலங்கை பொருளாதாரத்தின் எதிர்காலம் தொடர்பிலும் பதிலளிக்கிறார் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பொருளியல் துறை சிரேஷ்ட பேராசிரியராக கடமையாற்றும் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள். வணக்கம் பேராசிரியர் அமிர்தலிங்கம் அவர்களே.
வணக்கம். உங்களுக்கு
இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் கடனுதவி வழங்கியதை அடுத்து இலங்கை ரூபாய்க்கு எதிரான டாலரின் பெறுமதி, அது அமெரிக்க டாலராக இருக்கலாம் அல்லது ஆஸ்திரேலிய டாலராக இருக்கலாம், அதன் பெறுமதி பாரியளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளதை நாம் அவதானித்தோம். தற்போது டாலரை பொறுத்தவரையில் அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள்.
உண்மையில் IMF வர முதல் எல்லோர் மத்தியிலேயும் ஒரு நிச்சயமற்ற தன்மை தொடர்பான எதிர்பார்க்கை இருந்தது. அது நிச்சயமற்ற தன்மை காணப்படும் போது பொருளாதாரம் உரிய முறையில் செயற்படாது, சில கறுப்பு சந்தை நடவடிக்கைகள் பெருமளவுக்கு உருவாகும். உங்களுக்கு தெரியும், ஒரு நாணயத்தின் ஒரு நாட்டு நாணயத்தின் பெறுமதி வெளிநாட்டு நாணயம் எந்த அளவுக்கு உள்ளே வருகின்றது, அதே போல வெளிநாட்டு நாணயம் எந்த அளவுக்கு வெளியேறி செல்லுகின்றது என்பதை வச்சுக்கொண்டுதான் ஒரு நாட்டின் நாணயம் இன் பெறுமதி நிர்ணயிக்கப்படும். இப்ப ஏற்றுமதி செய்யும் போது எங்களுக்கு டாலர் உள்ளே வருகின்றது என்று வைத்துக் கொள்வோம். உல்லாச பயணிகள் வரும்போதும் தொடர் வருகின்றது, நேரடி முதலீடுகள் வரும்போதும் தொடர் உள்ளே வருகின்றது, புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் அனுப்பும் போதும் தொடர் உள்ளே வருகின்றது. ஆனால் இறக்குமதிகள் செய்யும் போது தொடர் வெளியேறி செல்லும். இப்பொழுது இலங்கையின் அனுபவத்தை நீங்க பார்த்துக்கிட்டு சொன்னால் ஏற்றுமதியை விட இறக்குமதி மிக மிக அதிகம். ஆகவே ஒட்டுமொத்தமா பார்க்கையில உள்ளே வரும் வெளிநாட்டு செலாவணிகளின் அளவை விட வெளியேறி செல்லும் செலாவணி மிக அதிகமா இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்துல அப்பாரம் நிலைமை இருந்தால் இலங்கை நாணயத்துடைய பெறுமதி வீழ்ச்சியடை. இந்த நிலைமையில இந்த பொருளாதார நெருக்கடி வந்தபோது நிச்சயமற்ற தன்மை எல்லாம் உருவாகியதன் காரணமாக பலர் வெளிநாட்டு நாணயம் பல்வேறுபட்ட நாணயங்களா இருக்கலாம், டாலரா இருக்கலாம், யூரோவா இருக்கலாம், ஆஸ்திரேலியன் டாலரா இருக்கலாம், எல்லாத்தையும் அவர்கள் பதுக்கி வைத்தது உண்மை. ஏற்றுமதி இறக்குமதியாளர்களும் வங்கிகள் ஊடாக கொடுக்க வாங்குதலை செய்யாமல் ஒரு மறைமுகமாக செய்ததும் உண்மை. இதனாக இலங்கையுடைய நாணயத்தின் பெறுமதி டாலருக்கு நிகரான பெறுமதி தளம்பல் அடைஞ்சு கொண்டு காணப்பட்டது. ஒரு கட்டத்தில் ஒரு டாலர் அமெரிக்க டாலர் 365 ரூபாய் வரைக்கும் போனது, கருப்பு சந்தையில 382 ரூபாய் வரைக்கும் போனது. ஆனால் சர்வதேச நாணய நிதியம் வந்துவிட்டது, இனி பொருளாதாரம் ஓரளவுக்கு சீரடையும், ஜனாதிபதி விக்ரமசிங்கே சிறப்பாக செயலாற்றுகிறார், இறக்குமதி கட்டுப்பாடுகள் இன்னும் தளர்த்தப்படவில்லை, இந்த நிலையில ஒரு சாதகமான பார்வை எல்லார் மத்தியிலும் ஏற்பட்டது உண்மை. இதனால இந்த கருப்பு சந்தையில் பதுக்கி வைத்திருந்த பலரும் டாலரின் பெறுமதி வீழ்ச்சி அடைய வாய்ப்பு வரும் என்பதற்காக எல்லாத்தையும் கொண்டு வந்து வங்கிகளிலும் சந்தையிலும் விற்பனை செய்ய தொடங்கினாங்க. இதனால தான் டாலர பெறுமதி பெருமளவுக்கு குறைந்தது, பெருமளவு டாலர் வெளியே வந்தது, பதுக்கி வைக்கப்பட்ட டாலர் எல்லாம் வெளியே வந்தது. ஒரு மறைமுகமாக செய்யப்பட்ட வர்த்தகர்கள் எல்லாம் வங்கி ஊடாக செய்ய தலைப்பட்டார்கள், கொடுக்கல் வாங்க எல்லாம் வங்கியில் ஊடாக வர தொடங்கின. இதனால தான் இந்த டாலர் பெறுமதி படிப்படியாக குறைஞ்சு அன்றைக்கு ஒரு 234-230 அந்த அளவில் இருக்கின்றது.
இதேவேளை இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவி கிடைத்துள்ளதை அடுத்து இலங்கை எதிர்கொண்டிருந்த பொருளாதார பிரச்சினை தீர்ந்துவிடும் என்பதான ஒரு கருத்து நிலவுகிறது. உங்களை பொறுத்தவரையில் இலங்கை அதன் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு விட்டதா?
ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் 16 தடவை உதவி செய்திருக்கின்றது, இது 17வது தடவை. அந்த முன்னர் வழங்கப்பட்ட 16 உதவிகள் அதில் 16ல் 14 இடைநடுவில் கைவிடப்பட்டது. இந்த வழங்கப்பட்ட உதவி என்பது இப்பொழுது 17வது தடவையாக வரும் உதவி தொகை என்பது 2.9 பில்லியன் டாலர். இது 48 மாதத்துக்கானது, அதாவது 4 வருஷத்திற்கானது. ஆரம்ப கட்ட முதல் கொடுப்பனவாக 333 மில்லியன் டாலர் வந்திருக்கின்றது. ஆகவே இந்த தொகை ஒட்டுமொத்த தொகை இலங்கை இந்த கடன் கிட்டத்தட்ட 90 பில்லியன் டாலருக்கு அதிகமாக இருக்கின்றது. உள்நாட்டு வெளிநாட்டு கடன்கள் இந்த தொகை என்பது பாரிய தொகை அல்ல, இந்த தொகை மிக மிக சிறியது. இதை ஆங்கிலத்தில் எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி என்று சொல்லுவோம், ஒரு நீண்ட காலத்துக்கு நீடிக்கக்கூடிய ஒரு நிதி வசதி தான் இது. இது ஒரு உடனடியாக வரக்கூடிய தொகை அல்ல. 6 மாதத்துக்கு ஒருக்கா IMF இலங்கையில் என்ன நடக்கிறது என்பதை மீளாய்வு செய்துதான் படிப்படியாகத்தான் அந்த தொகையை விடுவிக்கும். IMF வெறுமனே பணத்தை மட்டும் சொல்லவில்லை, பண கொடுப்பனவு பணத்தொகையை மட்டும் பேசவில்லை, அதற்கு பல்வேறுபட்ட நிபந்தனைகளை விதித்திருக்கின்றது. இலங்கையில் வரி வருமானம் மிக கடுமையாக உயர்த்தப்பட வேண்டும், செலவுகள் குறைக்கப்பட வேண்டும், நட்டமடையும் நிறுவனங்கள் தனியார் மயப்படுத்தப்பட வேண்டும், மத்திய வங்கி சுயாதீன தன்மையுடையது ஆக்கப்பட வேண்டும், இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட வேண்டும், இலங்கை நாணயத்தின் பெறுமதி டாலருக்கு நிகரான பெறுமதி அரசாங்கத்தினால் கட்டுப்படுத்தப்படக்கூடாது, அது நிலைபோதல் தன்மையுடையதா இருக்கணும், நெகிழ்ச்சியுடைய தன்மையுடையதா இருக்கணும், அடுத்தது ஊழலுக்கு எதிராக இலங்கை கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று பல்வேறுபட்ட கடுமையான நிபந்தனைகள் அதற்குள் இருக்கின்றது. இந்த வரி வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இலங்கை அரசாங்கம் இன்று போலீசார் வல்லுநர்கள் மீதான வரி விதிப்பு 36% இருக்கின்றது. இது பெரும்பாலும் ஐக்கிய ராஜ்யத்தில் 40% என்று சொன்னால் அதற்கு நிகராக இலங்கையில் வரி வீதம் வந்து வருமான வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதை பலர் மிகவும் பாதகமான ஒரு விடயமாக பார்க்கிறார்கள். இந்த போலீசார் வல்லுநர்கள் பல தங்களால் இந்த வரி வருமானம் யூகேக்கு நிகரான ஒரு வரி வீதத்தை என்றால் செலுத்த முடியாது என்று பல்வேறுபட்ட தொழிற்சார் நிபுணர்கள் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். செலவுகள் இன்னும் குறைக்கப்பட வேண்டும், அடுத்த வருஷம் சொத்து வரிகள் அமல்படுத்தப்பட வேண்டும், பெற்றோர் மற்றது பாட்டன் பாட்டி பூட்டனார் பூட்டி எல்லாம் தங்களுடைய பேர குழந்தைகளுக்கு தங்களுடைய குழந்தைகளுக்கு சொத்துக்களை மாற்றும் போது அதற்கும் வரி வரப்போகின்றது, பெறுமதி கூட்டப்பட்ட வரி மேலும் அதிகரிக்கப்பட போகின்றது. ஆகவே வரிகள் இன்னும் இன்னும் கூடுதலாக விதிக்கப்பட போகின்றன. இதெல்லாம் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகளை இலங்கை மக்கள் அமைதியாக ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்களா அல்லது தங்கள் எதிர்ப்புகளை தெரிவிக்கப்படுகிறார்கள்? இப்போ எல்லா தொழிற்சங்கங்களும் வேலை நிறுத்த போராட்டத்தில் முஸ்லிந்து கொள்கின்றன. அதை எதிர்கொள்வதற்காக இலங்கை அரசாங்கம் உலக காலமும் பயங்கரவாத தடைச்சட்டம் இருந்தது, அதை மாற்றி இப்பொழுது அண்டி டெரரிசம் பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டம் ஒரு புதுச்சட்டத்தை கொண்டு வர முற்படுகின்றது. அந்த இந்த சட்டம் புதுச்சட்டமானது பழைய சட்டத்தை விட மிக மோசமான தன்மையை கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுகின்றன. ஆகவே பிரச்சனைகள் மேலும் மேலும் எழ வாய்ப்பு இருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் இதை ஏன் கொண்டு வருவது என்று சொன்னால் இந்த அண்டி டெரரிசம் ஆக்டை கொண்டு வருவதற்கான பிரதான நோக்கம் பல சொல்லுகிறார்கள் அதற்குள் இனிமேல் ஆர்ப்பாட்டம் செய்வது வேலைநிறுத்தம் செய்வது எல்லாம் மிக கடினமாக போகின்றது, இந்த ஜனாதிபதிக்கு அளவுக்கு அதிகமான அதிகாரங்கள் கொடுக்கப்படுகின்றது, இராணுவத்துக்கும் போலீசாருக்கும் அளவுக்கு அதிகமான அதிகாரங்கள் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி வரும்போது இந்த ஏனைய நிபந்தனைகளை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றுகையில் மக்கள் அதை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்கள், எவ்வகையான தாக்கத்தை கொடுக்க போகின்றது என்பதை வைத்துத்தான் நான் எதிர்காலத்தை நாங்கள் என்ன நடக்கப் போகிறோம் என்பதை சொல்லலாம். ஆகவே இது நிபந்தனைகள் அடிப்படையானது. ஐஎம்ஏ வந்துவிட்டது, பாலந்தேனும் ஓடப்போகின்றது, அதுதான் சர்வயோக நிவாரணி என்று என்னால் சொல்ல முடியாமல் இருக்கின்றது. ஏன்னா பல்வேறுபட்ட விடயங்கள் காத்திருக்கின்றன.
அப்படியென்றால் டாலரின் பெறுமதி மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதா என்பதுதான் பலருக்கு இருக்கும் கேள்வி. அதை பற்றி என்ன சொல்வீர்கள்?
உண்மையிலே 6 மாதத்துக்கு ஒருக்காத்தான் அந்த மீளாய்வு ஐஎம்எஃப் இலங்கையுடனான மீளாய்வு இடம்பெறும். ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்கா அந்த 6 மாதத்துக்கு ஒருக்கா இடம்பெறுற மீளாய்வில் இலங்கை அரசாங்கம் தங்களுடைய நிபந்தனைகளை நிறைவேற்றி இருக்கின்றதா என்று அவர்கள் பார்ப்பார்கள். அப்ப இந்த இடத்துல இறக்குமதி கட்டுப்பாடுகள் குறைக்கப்பட வேண்டும், அந்நிய செலாவணி மீதான கட்டுப்பாடுகள் குறைக்கப்பட வேண்டும், இப்பொழுது இருக்கிற கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, மத்திய வங்கிக்கு சுயாதீன தன்மை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லுவதெல்லாம் அவர்கள் அந்த சந்தையை பலமையான நிலைக்கு கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அவர் இலங்கை அரசாங்கம் இறக்குமதி கட்டுப்பாடுகள் இப்போது உங்களுக்கு தெரியும் வாகனங்கள்லாம் இறக்குமதி செய்ய முடியாது, முழுமையான கட்டுப்பாடு இருக்கின்றது. இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தும் போது இறக்குமதிகள் கூடும், டாலருக்கான கேள்வி கூடும், ஆகவே இலங்கை ரூபாய் இந்த பெறுமதி வீழ்ச்சியடையும், அதாவது ஆஸ்திரேலியா டாலருடைய பெறுமதி இன்னும் கூடும். ஆகவே இலங்கை அரசாங்கம் அவ்வாறு இறக்குமதிகள் கூடும் போது அதற்கு ஏற்றால் போல உலக வங்கி சர்வதேச நாணய நிதியத்தை தாண்டி ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்ற நிறுவனங்கள் தனியார் முதலீடுகள் எல்லாம் கொண்டு வர தவறினால் இந்த டாலருக்கான பெறுமதி கூட வாய்ப்பு இருக்கு. இறக்குமதி கூடும் போதும் ஏற்றுமதி வருமானமும் அதிகரித்து உள்நாட்டுக்கு வெளிநாட்டு நாணயங்கள் அதிகமா உள்நாட்டு பணிகள் பெருமளவு வந்து வெளிநாட்டு முதலீடுகள் வந்து இவ்வாறு டாலர் வருமா இருந்தால் அமெரிக்க ஆஸ்திரேலிய டாலர்களின் பெறுமதி இதே மாதிரி இருக்கக்கூடும் கூடாம. ஆனால் இலங்கை அரசாங்கத்தில் இறக்குமதி மிக கடுமையா இருக்கின்றது, அத்தியாவசிய பொருட்கள் கூட இறக்குமதி செய்யப்படுகின்றன. என்ன ஒரு பிரச்சனை உலக சந்தையில இப்ப பெட்ரோலிய திரையில குறைஞ்சிருக்கு, அந்த பெட்ரோலிய விலையை அதிகரிக்குமா என்றால் இலங்கையால ஒன்றும் செய்யலாம். ஆகவே எல்லாம் அடுத்து என்ன நடக்க போகின்றது என்ற சம்பவங்களின் கோர்வையாகத்தான் சொல்லலாமே ஒழிய திட்டவட்டமா சொல்லலாது. இந்த ஒரு விடயம் பல்வேறு விடயங்கள பதிஞ்சி இருக்கு. உல்லாச பயணிகள் ஏராளமாக வர தொடங்குவாங்க இலங்கைக்கு வருமானம் வரும், அவர்கள் வீழ்ச்சி ஏற்பட்டா வராது. அவ இலங்கை அரசாங்கம் அடுத்த காலகட்டங்கள்ல வரப்புற மாதங்கள்ல எவ்வாறு செயற்பட போகின்றது, சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை செயற்படுத்தும் போது எவ்வாறான பிரச்சனைகள் வரப்போகின்றது, அதை எவ்வாறு இலங்கை அரசாங்கம் எதிர்கொள்ளப் போகின்றது என்பதை பொறுத்துதான் இருக்கு. இலங்கை அரசு இலங்கைக்கு உள்ளே அதிக அளவு தொடர் வருமா இருந்தால் இந்த பெறுமதி அப்படியே இருக்கும், தொடர் வரும் தொகை குறைவடைந்து வெளிச்செல்லும் தொகை அதிகரிக்குமா இருந்தால் ஆஸ்திரேலிய டாலர் அமெரிக்க டாலர் பெறுமதி இன்னும் கூட வாய்ப்பு இருக்கு.
மிக்க நன்றி பேராசிரியர் அமிர்தலிங்கம் அவர்களே, தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி, உங்களுக்கு நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.